20 செகண்ட்ஸ் அப்படிங்கிறான். இந்த ரெக்கார்டட் சிவிலைசேஷன் 5000 10000 வருஷம் எகிப்து சிரியா சைனீஸ் இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அப்போ இது அபூர்வம், நம்முடைய வேதம் இருக்கு பாருங்க, இது வந்து சனாதனம் பூமி தோன்றின காலத்தில இருந்து இருக்கிற அபூர்வம். இது ஆப்த வாக்கியம், இதுதான் ஆகமம், இது எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு வகையான வாதம். நான் இந்த வாதத்துல நான் போக தயாரா இல்ல. இங்க வள்ளுவ அர்த்தாபத்தின் வேற ஒரு பிரமாணம், அர்த்தாபத்தி ஒண்ணு, அனுபலப்தி ஒரு. அனுபலப்தினா என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டு வகையா இருக்கிறது, இல்லாததை கொண்டு இல்லாததை கெஸ் பண்றது. எப்படின்னா புலியினுடைய சோடு காணப்படல, ஆகவே இங்க புலி இல்லை சொல்லலாம் இல்லையா. நேற்று வரல புலி திரியிற இடத்துல புலியினுடைய காலடி சோடு இருக்கும், புலியினுடைய காடல் காலடி சோடை பார்த்தா புலி இங்க தடமாடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு வகையான இது ஒரு கெஸ் ஒர்க். புலியினுடைய காலடி சோடு இல்ல, ஆகவே இங்க புலி இல்லைன்னு கெஸ் பண்ணலாம் பாருங்க. அதுக்கு அனுபலப்தின்னு பேரு, அதுக்கு ஒரு பிரமாணம். வேடிக்கையா நான் சொல்லுவேன், இது சொல்றேன்னா ஒருத்தன் சொன்னா எங்க ஊர்ல எக்ஸ்கவேட் பண்ணாங்க, கீழே தந்தி கிடைச்சது, அந்த காலத்திலேயே தந்தி இருந்திருக்கு தெரியுது. சொன்னா எங்க ஊர்ல தோணா உண்மையா கிடைக்கல, அதே கம்பி இல்லா தந்தி இருந்திருக்கு, வயர்லெஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி? இந்த மாதிரி எல்லாம் பிரமாணம். இது ஊரை ஏமாத்தத்தை தவிர வேற உண்மை கிடையாது. இருக்கு பாருங்க, பிரஜானம் பிரம்மா, மகாவாக்கியங்கள் நாலுல ஒண்ணு பிரஜானம் பிரம்மா, அகம் பிரம்மா ஸ்ரீ தத்துவம் ஸ்ரீ, நாலு மகாவாக்கியங்கள் பிரஜானம் பிரம்மா, அதாவது கான்சியஸ்னஸ் இஸ் தி பிரம்மம். நமக்கு பிரஜை இருக்கு இல்லையா, பிரஜைங்கிறது எங்க இருக்கு? மூளையினுடைய பகுதியில ஹைபோதாலமஸ் ஒண்ணு இருக்கு, இன்னர் பிரெயின் பிரிமிட்டிவ் பிரெயின் ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல மெடுல்லா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல செரிபெல்லம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல செரிபரம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல கோர்டெக்ஸ் ஒண்ணு இருக்கு. திஸ் பார்க் ஆஃப் தி பிரெயின், தி பார்க் ஆஃப் தி பிரெயின்ல ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் எ போர்ஷன்ல கான்ஷியஸ்னஸ் இருக்கு. இந்த பிரக்ஞை நான் அப்படிங்கிற பிரக்ஞை எல்லாம் இருக்கு பாருங்க, இது ஒரு ஃபிராக்ஷன். பிரெயினுடைய இதெல்லாம் கம்ப்ளீட்டா மேப் பண்ணி போட்டிருக்காங்க, பார்த்து ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா லெப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் ஹெமிஸ்பியர் பாத்தீங்களா, அது அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பிரிச்சு போட்டுக்கிறது பாத்தீங்கன்னா, ரைட் ஹெமிஸ்பியர்ல எந்த சென்டர் மேத்தமேட்டிக்ஸ் கண்ட்ரோல் பண்ணுதோ அதுக்கு கரஸ்பாண்டிங் சென்டர் லெப்ட்ல மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுது. நாம நினைச்சிருக்கோம் மியூசிக் அதுக்கும் ஒரு எவ்வளவு, மியூசிக்கும் மேத்தமேட்டிக்ஸ் அவ்வளவு ரிலேஷன்ஷிப் உடையது. இந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது இப்ப எம்பர்தன்ல பெரிய மியூசிஷியன், அவர் 4-3-8 தான் கூட்டுவார், அது வேற விஷயம். அவருக்கு சிம்பிள் கூட்டு கழித்துல வராது, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, அது மூளையில் இருக்கிற அமைப்பு அது, அவ்வளவுதான். உத்தர இதே டெவலப் ஆயிருக்கு, உத்தர அது டெவலப் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இந்த கான்சியஸ்னஸ் இதுல பிரெயின்ல ஒரு போர்ஷன்ல இருக்கிற ஒரு சின்ன விஷயம் சார். இத வந்து இதுதான் ஆத்மா பொருளே, இது ஒருத்தர் சொன்னா ஒரு பிலாசபில பொருளே உலகத்துல கிடையாது, மனசுதான் பொருளை காட்டுறது. மனசுன்னு ஒண்ணு அழிஞ்சு போயிட்டா பொருளே அழிஞ்சு போடுனா. பங்காரடிகள் சொன்னாரு பாருங்க, வங்காரடிகளை போய் கேட்டாங்க, நீங்க தான் ஆதிபராசக்திங்கிறீங்களா, நீங்க செத்து போயிட்டா என்ன பண்ணும், ஆதிபராசக்தி செத்து போடுவான்ட்டு. இந்த மாதிரி சிவமா ஒரேடி அடிச்சுட்டாரு, எப்படி இது என்ன கேள்வி கேட்கிறோம், 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டான் உண்மை. அப்ப என்ன கேட்பான், மனம் அழிச்சு போயிட்டா, மனசுங்கிற பிரக்ஞை அழிச்சு போயிட்டா வெளியில பொருள் இருக்காருன்னா சார். ஒரு பிலாசபியில இந்த பெஞ்சை நான் பாக்குறேன், என் மனசுதான் இந்த பெஞ்சுங்கிற என்ன காட்டுறது அப்படின்னு சொன்னா, நீ உனக்கு மனசு இல்லைன்னா பெஞ்சே இருக்காது, மனசு இல்லைன்னா உனக்கு பெஞ்சு தெரியாதுன்னு சொன்னல, பெஞ்சே கிடையாதுன்னுட்டான். இப்படி இதுக்கெல்லாம் இருக்கு, இந்த இந்த கான்சியஸ்னஸ் இருக்கு பாருங்க, இதுதான் நம்ம கன்ஃபியூஸ் பண்றது. இந்த கான்சியஸ்னஸ் தான் எல்லாம் பண்றதுன்னு நினைச்சுட்டான், இதுதான் ஆத்மா, இதுதான் காடை ரியலைஸ் பண்றது, இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா. இந்த பாடியிலேயே இந்த கான்சியஸ்னஸ் இல்லாம எத்தனையோ அற்புதங்களை இந்த லைஃப்ங்கிறது பண்ணிட்டு இருக்கு. 526 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இந்த லிவருக்கு, எவ்ரி ஒன் ஆஃப் தம் ஆர் வைட்டல். என்ன அதை சிலதெல்லாம் செய்யணும்னா வெளி உலகத்துல பெரிய பெரிய கெமிக்கல் ஃபேக்டரி செய்யணும், எவ்வளவு பெரிய கெமிக்கல் ஃபேக்டரி வச்சாலும் சில ஃபங்க்ஷன்ஸ் பண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இந்த லிவர் பண்ணிட்டு இருக்கு. கான்சியஸ்னஸ் இருக்கா, அதுக்கு கிடையாது. நீ எத்தனையோ இருக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், அற்புதமான ஃபங்க்ஷன்ஸ் பாடியில் இருந்துட்டு இருக்கு. ஹார்ட் இவ்வளவு வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்க, ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற பேஸ் மேக்கர் அவ்வளவு அருமையான அந்த ரித்மிக் இம்பல்சஸ் அனுப்பிச்சுட்டே இருக்க, கான்சியஸ்னஸ் இருக்கா இருக்கு? கிடையாது. அவ்வளவு தூரம் போக வேண்டாம், மனித பாடியை விட்டுடுவோம். பலா பண்ண வேண்டும், பலாச்சொல் சாப்பிடணும் போலன்னா பலா மரத்துக்கிட்டு தான் போகணும். நீங்க அரிசி வேணும்னா நெல்லுகிட்டு தான் போகணும். அந்த தாவரம் இருக்கு, அதுக்கு பேர் ஓரறி உயிர்னு பேரு. அது பண்ணிக்கிட்டு இருக்க எதை, இந்த சோலார் எனர்ஜியை வச்சுக்கிட்டு, இந்த கார்பன் டை ஆக்சைடை வச்சுக்கிட்டு, இந்த வாட்டரை வச்சுக்கிட்டு, இந்த மினரல்ஸை வச்சுக்கிட்டு, பலாப்பழம் பண்றது, வேப்பம்பழம் பண்றது, அரிசி பண்றது, கோதுமை பண்றது, அது பண்றது, இது பண்றது, கான்சியஸ்னஸ் இருக்கா இருக்க? நீ பண்ண முடிச்சா சயின்ஸ் இதுவரையில அதை பிரேக் த்ரூ பண்ணல. இதுவரையில வி டோன்ட் நோ எனிதிங் அபவுட் போட்டோசிந்தசிஸ் தே ஆர் டூயிங். அந்த லைஃப் ஃபார்ம் அந்த அற்புதத்தை பண்ணி கொண்டிருக்கு. இந்த லைஃப்ங்கிறத எவ்வளவு நேரோ டவுன் பண்ணி ஊழையில ஒரு பகுதியில ஒரு பகுதி செய்யறத வச்சுட்டு, இதுதான் லைஃப், இதுதான் ஜீவன், இதுதான் ஆத்மா, இதுதான் அந்தராத்மா அப்படிங்கிற ஒரு பெரிய கற்பனையை செய்து இதை போட்டு பிரிச்சு அப்படியே இனிமேல் ஓவர் ஸ்டெச் பண்ண முடியாது அப்படின்னு விரிச்சுட்டேன். நான் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். நிறைய விஷயங்களுக்கு பேசுறதுக்கு பேச வேண்டாம். இங்க திருவள்ளுவர் இந்த பிரச்சனைக்கெல்லாம் போகவே இருக்கும். பிரபஞ்ச உற்பத்தி என்ன சொன்னாரா அவர்? சொல்லவே இல்லை. ஆத்ம குணங்கள் என்ன சொன்னாரா? சொல்லவே இல்லை. அப்புறம் வந்து நீ இறைவனுடைய அந்த பண்புகள் எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார். நீ செய்ய வேண்டியது என்ன? நீ அடி சார்தல் தொழுதல் ரெண்டதான் சொன்னார். வேற எந்த விதமான சம்பிரதாயங்களும் சொல்ல, எந்த விதமான சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் அனுஷ்டானங்களையும் அவர் சொல்லி இருந்தார்னா என்ன, போலித்தனம் பூந்து விட்டு வழி வந்துடும். உங்களுக்கு தெரியும் சைவ சித்தாந்தத்துல பதி பசு பாசம் மூணு தத்துவங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன சொன்னார்கள் அவர்கள் சொன்னா, பசு எப்பொழுதும் மலத்தோடு இணைந்திருக்கிறது. இந்த பசுக்களை எப்பொழுதும் பசுக்களோடு இணைபிரியாது இருக்கின்ற இந்த மலத்தை தவம்ங்கிற அக்னியில சுட்டா சிவஞானம்ங்கிற விபூதி கிடைக்கும்னா, அதெல்லாம் விட்டான் பசுவை நேரடியா பிடிச்ச அவருடைய மலத்தை எடுத்தா சுட்டா விபூதின்னா சீந்து போச்சு. விஷயம் விஷயம் சுலமா முடிச்சு படுத்து ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க? பசுல பலம் இருக்கு, அதை தவங்கிற அக்னியில சுடணும்டானா, அதெல்லாம் விட்டு விட்டு பசுவே நேரடியா பிடிச்ச பசுனுடைய மலம் சுட்டா தீபூதி. ஆகவே சொல்லல இதெல்லாம் இந்த பம்பெல்லாம் வேணான்னு ஆகவே இந்த சம்பிரதாயங்களா சொல்லாமல் அடிசார்தல் என்றால் என்ன அதை மட்டும் நாம இங்க தெரிந்து கொள்வோம். அடிசார்தல் என்றால் எனக்கென்று ஒரு நிலை இல்லை, நான் உன் கையிலே கருவி என்கிற மனோபாவத்திலே நடத்தும். இந்த ஒரு அடக்கம் வந்து விடுமானால் மற்றவரெல்லாம் மனிதனுக்கு கை கூடி விடும் என்கிற திருவள்ளுவர் நம்பிக்கை. நீங்க இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க, நீ இறைவனை சார்ந்தால் இறைவன் நோக்கி இதெல்லாம் அருள்வான். ஏதாவது ஒரு குறள் சொன்னார? ஒரு குறள் சொன்னார், பச்சளை இடுவன் பச்சை கிறங்கி வெச்சி சிவபத வீடு அருள்பவனை பட்டம் தருவார். சும்மா வில்வத்தை எடுத்து நீ போட்டா போதும் வீடே குத்துவான். ஒரு தூரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தால் போதுமே பரகதி பெற வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமோ? அவனே நேரம் குடுத்துருவான் அப்படின்னு கேரண்டி. இங்க போட்டா, இங்க டோக்கனை போட்டா உடனே நேரடியா அது வந்துடும் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காருல்ல. திருவள்ளுவருக்கு யார் சொன்னாரா? சொல்லுதான், சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்? இதெல்லாம் நீ அடையலாம், இதெல்லாம் நீ அடையலாம், இதெல்லாம் நீ அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு இடும்பை இல்லை, உனக்கு நீடு வாழலாம், உனக்கு இருசு நீ சேரா, நீ பிறவி பெருக்கிற நீந்தலாம், ஆனால் அவன் வந்து உதவி செய்வான் நினைச்சுக்கவே நினைச்சுக்காத. இந்த உலகத்துல இன்னைக்கும் எங்கேயுமே நடந்தது கிடையாது. நீ ஆத்ம சக்தியை பெற்றால், நீ உன்னுடைய உள்ளத்துல அந்த இறை உணர்ச்சியை வளர்த்து கொண்டால், நீ பொறிவாயில் ஐந்து அவித்தால், நீ வேண்டுதல் வேண்டாம் இலானாக இருந்தால், நீ எண்குணத்தானாக இருந்தால், எளிய குணங்கள் உடையவனாக இருந்தால், நீ இதையெல்லாம் பெறலாம் 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 என்று சொன்னார் என்று அவன் அருள்வான் 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 என்று சொல்லவே இல்லை. இது அவருடைய ஒரு பெரிய டெக்னிக், பெரிய புரட்சி. இன்னொன்று, நான் வணங்குகிறேன் எங்கேயாவது சொன்னார் அவர்? சொல்லவே இல்லை. காரணம் அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் இல்லை. மூணே இடத்துலதான் திருக்குறள்ல யாம் வருகிறது, ஆனால் இந்த அதிகாரத்தில் யாம் என்று சொல்லவே இல்லை. காரணம் என்ன என்றால், எங்கே நான் அழிந்ததோ அங்கேதான் இறைவன் இருப்பான். ஆக இந்த அதிகாரத்தை பொறுத்தவரை அவர் தன்னை அதுல கொண்டு வந்து சம்பந்தப்படுத்திக் கொள்ளவே இல்லை. ஆகவே திருவள்ளுவர் மற்ற அந்த காலத்தில் இருந்த இறை ஞானியர்கள் எல்லாம் சொன்ன பிரபஞ்ச தத்துவத்தையோ ஆத்ம தத்துவத்தையோ அல்லது வீடு பெறுவதற்கான நெறிகளான வழியையோ வீடு அவன் அருள்வான் என்றோ சொல்லவே இல்லை. இந்த திருக்குறள் 10 குறளிலேயும் இறைவன் உள்ளான் என்று முதல்ல நிர்ணயம் செய்து கொண்டார். இறைவனுடைய குணங்களை எல்லாம் வர்ணித்தார். அந்த இறைவனுடைய அடி சார்ந்தல் உயிர்களுக்கு இன்றியமையாதது என்றார். அடி சார்ந்தால் இன்னென்ன நன்மைகளை பெறலாம் என்றார். அந்த நன்மைகள்ல ஒன்றே ஒன்றுதான் உலகியல் தொடர்பு இல்லாதது. ஒன்றே ஒன்றுதான் உலகியல் தொடர்பு இல்லாதது பிறவி பெருங்கடல் நீந்துவர் இங்கதான். மற்றது எல்லாம் நிலமிசை நீடு வாழ்வார் நீடு வாழ்வார் யாண்டும் இடும்பையிலர் இருள் சேர் இருவினையும் சேரா. இருள் சேர் இருவினையும் என்றால் என்ன? இது நன்மை இது தீமை என்கிற பாகுபாடு, இது கொள்ளலாம் இது கொள்ளக்கூடாது என்கிற ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார் சொல்றாரு. கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். அந்த எண்ணம் வரும். ஆகவே எல்லாம் ஒன்று என்று நினைக்கின்ற அந்த சம திருஷ்டி சமபாவம் வர வேண்டும். அந்த சமபாவம் வரும். வேண்டுதல் வேண்டாம் இலானடி சேர்ந்தால் யாண்டும் இடும்ப இல என்று சொன்ன உனக்கு பிறவி துன்பங்கள் என்று பரிமையாளர்கள் உரையினாலும் இந்த உலகத்திலே துன்பம் இல்லாமல் இருக்கலாம். ரெண்டையும் வருவதையெல்லாம் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லல் படுவது எவன் என்று அவர் கேட்டது போல நன்மையும் தீமையும் ஒக்க எடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு மனோபாவம் இருக்குமானால் ஏது துன்பம் எந்த துன்பம் நம்மை அசைத்து விட முடியும்? அன்றைக்கு நான் சொன்னது போல ஒரு வயிற்று வலியை பொறுக்க முடியாமல் ஆற்றேன் அடியேன் அகமே உள்ளே வலிக்கின்றது சூளை சுடுகின்றது சூளை வஜ்ராயுதத்தை போட்டு புடைவது போல இருக்கிறது சூளை என்றெல்லாம் கதறினவர் திருவதிகை வீரட்டானத்துல ஒரே நிமிஷத்துல நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடர்விடுவோம் நடலையல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவேமல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு யார் சொன்னார்? கூற்றாகினவாறு விளக்குகளின் கதறினவர் சொன்னார். ஏன் முதல்ல அந்த வேண்டுதல் வேண்டாமையாகிற மனோபாவம் இல்ல இப்பொழுது வந்துவிட்டது வந்துவிட்ட காரணத்தால என்ன நீ என்ன பண்ண முடியும் என்ன நீ என்ன துன்பம் பண்ண முடியும்? ஒரு துன்பமும் எனக்கு பண்ண செய்ய முடியாது. ஏனென்றால் இது அவனுக்கு ஒப்படைக்கப்பட்ட தேகம் என்று சொல்லிவிட்டார். பிரகல்லாதருடைய மனநிலையில அவர் இருந்தார். ஆகவே அந்த மனநிலை அடைந்தால் இந்த உலகியல் நிலைகள் எல்லாம் நமக்கு வாய்க்கும் என்று சொன்னால் இது ஜீவன் முக்தருடைய இலக்கணம். இந்த ஜீவன் முக்தருடைய இலக்கணத்தை இதை சொல்லுகிறேன். இருவினையும் சேராமை யாண்டும் இடும்ப இல்லாமை நீடு வாழ்தல் எல்லாம் கடைசி ஒரு குறள்ல பிறவி பெறுங்கள் இந்த மறுபிறவி உண்டு என்பதை திருவள்ளுவர் நம்பியிருக்கிறார். அது நாம் அது என்ன காரணத்தினாலே என்று பின்னால் பார்ப்போம். அது மறுபிறவி என்பதை அவர் நம்பிக்கொண்டு இறைவன் உளான் என்பது நம்பிக்கொண்டிருக்கிறார். இருவினைகளை அவர் நம்பினார். இந்த பிறவியை தாண்டி இப்பிறவியினுடைய நல்வினையோ தீவினையோ அந்த உயிரை தொடர்ந்து சென்று ஏனை பிறவியில தன்னுடைய பயனை செய்யும் என்பதை நம்பியிருக்கின்றார். அதனால பிறவிகள் பல என்பதை எழுமை எழுபிறப்பு உள்ளுவர் என்றெல்லாம் சொல்றார். ஏழு பிறப்புகளை அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியதுதான் மற்ற ஈண்டு வாராத நெறியினை அடைவதற்கு முயல வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவர் இந்த நம்பிக்கையெல்லாம் உடையவராக இருந்திருக்கிறார். ஆனால் இந்த அதிகாரத்தை பொறுத்தளவில் அவர் உலகியல் பயன்களை தான் சொல்லியிருக்கின்றார். இந்த அளவில் இதை நாம் நிறுத்திக் கொண்டு அடுத்த அதிகாரத்துக்கு நான் தோற்றுவாய் மட்டும் சொல்லிவிடுகின்றேன். ஆண் சிறப்பு என்கிற அதிகாரத்தை நாம் எடுத்து ரொம்ப நேரம் ஆயிடும். அடுத்து இல்லை தோற்றுவாய் மறுபடியும் ஆயிடும் ரிப்பீட்டு வான் சிறப்பு என்ற அதிகாரத்தை நான் எடுத்தேன். மழையினுடைய சிறப்பு என்பது இதுக்கு சுருக்கமான பொருள். வான் என்பது இங்கே மழை. மழையிலே திருவள்ளுவருக்கு ஏதோ பெரிய ஈடுபாடு. வாழ்வார்க்கு வானம் பயன்பெற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் செய்யும் கண்கள் வீழ்வார்க்கு வீழ்வார் செய்யும் அழை. கொடுங்கோன்மையை பற்றி சொல்லி வருகிற பொழுது துளியின்மை ஞானத்திற்கு எற்று. மழை பெய்யவில்லையானால் உலகம் எப்படி வருந்தும்? வேந்தன் அழியின்மை வாழும் கருணை இல்லாத ஆட்சி இருக்குமானால் மழை வர்க்கடம் வந்துவிட்ட நாடு போல என்று சொல்வார். ஒப்புரவு பற்றி சொல்லும் பொழுது சொல்வார் கைப்பாடு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றும் உள்ளோ புலர். அந்த ஒப்புரவாளனுக்கு வறுமை வந்துவிட்டால் அந்த நிலை என்ன என்று சொல்லுகிற பொழுது சீருடை செல்வ சிறு துணி மாறி வரங்கூர்ந்தனையது உடைத்தினர் அவனுக்கு என்னடா தீ நன்மையா தீமையா, உலக நன்மையை பெறுவதற்கு இல்லாமல் போயிடும். அதுதான் உப்புரவாளனுக்கு வருகின்ற வறுமையுடைய. இப்படி மழையில அவருக்கு பெய்யன பெய்யும் மழை எல்லாருக்கும் தெரியும், அதான் கடைசி எல்லையா வச்சாரு. இந்த மழையில அவருக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கு. இறைவனுடைய அருளுக்கு அருளின் வெளிப்பாடாக இருக்கிறது மழை என்று ஒரு விளக்கத்துக்கு சொல்லப்படுகின்றது. இந்த நாலு அதிகாரங்களை பாயிரமாக கொண்டு விளக்கம் சொல்லுகின்ற பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், முதல்ல இறைவனுடைய உண்மையை சொன்னார், பிறகு அந்த இறைவனுடைய பேராற்றலுக்கும் பெருங்கருணைக்கும் அடையாளமாக உலகத்திலே பொழிந்து வாழ வைக்கின்ற மழையை சொன்னார், அதற்கடுத்து இறைவனுடைய பேரழிவு பிழம்பினுடைய ஒரு கூறினை உலகத்திலே இருந்து காட்டுகிறவராகிய நீத்தார் பெருமையை சொன்னார். அந்த இறைவன் அந்த நீத்தாருடைய வாய்மொழி மூலமாக உலகத்திற்கு சொன்ன அறங்களை அறன் வலியுறுத்தல் என்று நான்காவது அதிகாரமாக சொன்னார் என்று இதை தொடர்புபடுத்தி காட்டுகிறார். ஆனால் திருவள்ளுவர் எங்கேயுமே இறைவனுடைய அருளால மழை பெறுகிறது சொல்லவே இல்லை. இந்த பத்து குறைகள் நீங்க பாருங்க, அவர் சொல்லவே இல்லை மழையினுடைய பெருமையை சொல்ல. பிராக்டிக்கலா நீ பார்க்கிற மழைய, மழை பேர் ஆற்றல் உடையதாக இருக்கிறது. உலகத்துல தண்ணீர் இல்லாமல் உயிர் இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். 97% வாட்டர் பாடி கால்குலேட் பண்ணி கூட சொன்னா $5 பெருமானம் தான் உடம்புல இருக்கிற சரக்குகளுடைய பெருமானம்னு கணக்கு. நம்ம பாடியில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி இன்ஃபிளேட்டட் பிரசன்ட் ரேட்ல போட்டாலே ஒரு $5 ஒர்த்து தான், மற்றதெல்லாம் வாட்டர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் கணக்கு போடுச்சு. வெறும் வாட்டர். இந்த வாட்டர்ல தான் முதல்ல உயிரினம் தோன்றியது. பிறகு நிலத்தில அந்த உயிரினமாக தட்டி தடுமாறி நிலத்திலே தொத்தி கொண்ட பொழுது ஐசக் அசிமா ரொம்ப அழகா எழுதுவார், கொஞ்சம் கடல் தன்னோடு எடுத்துக்கொண்டு வந்தது. கடல்ல இருந்தது அந்த உயிரினம் நிலத்துக்கு வந்த பொழுது தன்னோடு அந்த கடலை எடுத்துக்கொண்டு வந்தது அப்படின்னு எழுதுறார். ஏன்னா கடலுக்கு தான் அந்த பிளட் ஸ்ட்ரீம், ஏன்னா தன்னுடைய நரிஷ்மெண்ட் எல்லாம் அந்த கடல்ல இருந்தா நேரடியாக பெற்றுக்கொண்டிருந்தது அந்த உயிரினம், தன்னுடைய கழிவுப் பொருள் அந்த கடல்ல நேரடியாக கூட்டிக் கொண்டிருந்தது. இப்ப அதெல்லாம் செய்யறதுக்கு வாட்டர் வேணும், வாட்டர் எடுத்துக்கொண்டு பிளட்டா சர்க்குலேட் பண்ணி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி எழுதுறார். பிளட் ஸ்ட்ரீம் என்கிற புத்தகத்துல தண்ணீர் இல்லாம எந்த அனுபவமே கிடையாது, உலகம் எங்கு ஒளி இருக்கிறது. ஆனால் இந்த உயிர்கள் ஒளியை பார்க்க வேண்டுமானால் அந்த ஒளியானது கண்ணில இருக்கின்ற தண்ணீர் வழியா வரணும். அதுக்காக அந்த விழி கோலத்துல தண்ணீர் வச்சிருக்கு, பின்னால அந்த ரெட்டினாவில் அது படுகிறது, அதுக்கு பின்னால அந்த ஆப்டிக் நர்ஸ் அப்படியே பிறந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆப்டிக் நர்ஸ் அந்த இம்பல்சஸ எடுத்துக்கொண்டு போகிறது. அந்த தண்ணீர் வழியா அந்த லைட் ரேஸ் வந்தா தான் அந்த மூளையினால அந்த ஆப்டிக் நர்ஸ்னால அதை வாங்கி கொள்ள முடியும். உலகமெங்கும் காற்றில ஏற்படுகிற அதிர்வு தான் ஒலி. ஆனால் இந்த காற்றில ஏற்படுகின்ற அதிர்வுகளை நம்மால கேட்க முடியாது. இது இங்க இயர் ட்ரம்ல படுகிறது நேரடியா அந்த அதிர்வுகளாக. அந்த ஏர் ட்ரமுக்கு பின்னால் இருக்கின்ற மூன்று எலும்புகள் அதை மெக்கானிக்கல் வைப்ரேஷன் தான் மாத்துது. அந்த மெக்கானிக்கல் வைப்ரேஷன் அதுக்கு பின்னால நத்தாங்கூடு மாதிரி ஒண்ணு இருக்கு, அந்த நத்தாங்கூட்ட தண்ணீர் இருக்கு, அந்த தண்ணீர்ல வைப்ரேஷன் ஏற்படுத்துது. அதுல அந்த கேக்கு நரம்புகள் மிதந்து கொண்டிருக்கின்றன, அந்த வைப்ரேஷன் அது எடுத்து. வாட்டர் இல்லாம கேட்க முடியாது. இதுல சளி ஏற்பட்டு அந்த உள்ள இருக்கிற நத்தாங்கூட்ல இன்ஃபெக்ஷனாலயோ கடுமையான சளினாலயோ அது கொஞ்சம் இறுகிப்படுனா வைப்ரேஷன் குறைஞ்சு போனா காது மந்தமா கேட்கும். உலகம் எங்கும் கெமிக்கல்ஸ் இருக்கு, ஆனால் ஒரு கெமிக்கலோட ருச்சியும் உங்களால் அறிய முடியாது. அந்த சலைவரி கிளான்ஸ்னால சுரக்கப்படுகின்ற உமிழ் நீரில அதை நீங்க கரைத்தால் என்று உங்களுடைய நாக்கு அந்த சுவையை அறிய மாட்டாது. அதே போல எத்தனையோ வாசனைகள் பொருள்கள் இருக்கின்றன, அந்த வாசனை பொருள்கள் வேப்பர் எழுப்பலன்னா வேப்பர் மூக்கு உள்ள போய் அந்த மூக்கஸ் மெம்பரன்ல படலன்னா அதனுடைய மனத்தை நம்மால் அறிய முடியாது. இந்த ஸ்கின் இஸ் தி டெட் செல். இந்த ஸ்கின்னுக்கு கீழே அடி லேயர் ஒண்ணு இருக்கு, அந்த அடி லேயருக்கு கீழே வாட்டர் இருக்கு. அந்த வாட்டர்னாலதான் இந்த மேனியில இருக்கிற ஸ்பரிச உணர்ச்சிகளை நம்மால் அறிய முடிகிறது என்று கம்ப்ளீட்டா இது ட்ரை அப் ஆயிடுச்சுன்னா ஒரு நாளும் உங்களால் ஸ்பரிச உணர்ச்சி செய்யும். ஆகவே தண்ணீரை விட்டு நிலத்திலே வந்ததே அன்று இந்த உயிர் தண்ணீரிலே சிறைப்பட்டு கிடக்கிறது. தண்ணீரை விட்டு இன்னும் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை இந்த உயிராலே. அதே இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது தண்ணீர், உயிர் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த தண்ணீர். கடைசி குரலை நீங்க பாருங்க, அதுதான் சொல்றாரு இந்த நுணுக்கத்து திருவள்ளுவர். யார் யாருக்கும் நீரின்றி அமையாது உலகியல், தண்ணீர் இல்லாமல் இந்த உலகியல் அமையாது. யார் யாருக்கும், அது எவனா இருந்தாலும் சரி, யார் யாருக்கும் இதுல இப்ப நான் சொன்ன இந்த சயின்டிபிக் கருத்துல அது சொல்றாரு அப்படிங்கிற இல்ல, நான் ஐசக் அசிமா புத்தகம் எடுத்து நான் சொல்றேன் வாட்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நமக்குங்கிறது. வாட்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது இனி எத்தனையோ வகையா சொல்லலாம். வாட்டர் இல்லாம ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை பாடியில, வாட்டர் இல்லாம எந்த ஃபங்க்ஷனும் நமக்குள்ள இருக்கின்ற ஒரு கடல் என்று சொல்லி சமுத்திரம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் இந்த ஜீவதாரணமா இருக்கிற தண்ணீர் தான். இந்த தண்ணீர் இல்லாமல் உலகியல் இல்லை. யார் யாருக்கும் நீரின்றி அமையாது உலகு எனின் அப்படி சொன்னால் வானின்றி அமையாது ஒழுக்கு. இதான் வான் சிறப்பு. வானின்றி அமையாது ஒழுக்கு. இதுக்கு என்ன எழுதிட்டா தெரியுமா? பின்னால வந்த உரையாசிரியெல்லாம் பொருள் பூவா உள்பட என்ன பொருள் எழுதிட்டாங்க தெரியுமா? உலகத்திலே ஒழுக்கமும் அந்த மழையின்றி அமையாது அப்படிதான் எழுதியிருக்காங்க. இல்லை பரிமையாக அந்த மாதிரி உரை எழுதல. அந் நீர் ஒழுக்கும் யார் யாருக்கும் வான் இன்றி அமையாது. அந்த உரையும் சொல்றார் பரிமையாக யார் யாருக்கும் நீர் இன்றி உலகியல் அமையாது. அந் நீர் ஒழுக்கும் அந்த நீர் இடையராது ஒழுகுகின்ற ஒழுக்கமும், அதாவது தி ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் தி அவைலபிலிட்டி ஆஃப் தி வாட்டர் இஸ் என்டையர்லி டிபெண்டிங் ஆன் தி ரெயின். இதை பற்றி வாழும் வள்ளுவம் என்கிற புத்தகத்தில் வி.சி. குழந்தசாமி அவர்கள் நீரின்றி அமையாது உலகு என்றே ஒரு தலைப்பில் கட்டுரையிருக்கார். ஏன் சொல்றார்? அவர் சொல்றார் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்றார் திருவள்ளுவர். அந்த விஷயத்தை உணர்ந்து எழுதுகிறார் பதிமேலகர். யாருமே உணரல. 17ஆம் நூற்றாண்டு வரல இந்த உண்மையே தெரியலன்னு எழுத. 17ஆம் நூற்றாண்டு வரல விஞ்ஞானிகள் அறியாத உண்மை இது. வேளாட்டு விஞ்ஞானிகள் என்ன நினைத்தார்கள், என்ன சொல்றார்கள் உலகத்தில்? நம்ம தமிழ்நாட்டிலேயே கடலுக்கு முன்னீர்னு பேர். முன்னீர் என்ன? முன்னீர் என்றால் ஆற்று நீர், ஆறு கொட்டு வந்து கொட்டுகிற தண்ணீர். ஊற்று நீர் கடல்ல இயல்பாக இருக்கின்ற ஊற்றுகள். வேற்று நீர் மேல கடல்ல நேர டைரக்டா பெய்கிற மழை நீர். இது மூணுதான் உடைய காரணத்தினால முன்னீர் என்றதுக்கு பெயர் என்ற இதெல்லாம். அதுக்கு இந்த நிலத்துல உச்சியில சில மலை உச்சியில சில சுனைகள் இருக்கின்றன. நீங்க செஞ்சிக்கு போனீங்களா தெரியும். செஞ்சி மலை உச்சியில போனீங்கன்னா ஒரு குகை மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு அற்புதமான கூலர் வாட்டர் மாதிரி ஒரு வாட்டர் இருக்கு. தேனா இனிக்காது. மலை உச்சியிலே ஒரு சுனை இருக்கிறது. அதுல வற்றாத நீர் வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி? இது மாதிரி பல இடங்கள்ல இருக்கின்றன. சில இடங்கள்ல பொங்கி பிரவாகிக்கின்ற ஆர்டிசியன் வெல்ஸ் இருக்கின்றன. தானே வெளியில வந்து பீச்சு கொட்டுகின்ற அந்த குழாய் கிணறுகள் இருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் வாட்டர் எங்கே இருந்து கிடைக்கிறது என்று பிளாட்டோவில் இருந்து அறிஞர்கள் சிந்தித்தார்கள். அரிஸ்டாட்டில் இருந்து சிந்தித்தார்கள் என்று சொல்றார். அதெல்லாம் சிந்திக்கும் போது அவர்கள் என்ன சொன்னார்களாம், கடல்ல இவ்வளவு தண்ணீர் இருக்கிறது, அது நிலத்தடி வழியா இருக்கின்ற குகைகள் வழியா வந்து அங்கங்கே ஊற்றுகளாக கிளம்புகின்றன. அப்போ சொன்னா அப்படி வந்தா உப்பு தண்ணீர் தானப்பா இருக்கணும், நல்ல தண்ணீரா இருக்கிறது கேட்டால் பல எக்ஸ்பிளனேஷன் சொன்னார்கள். லியோனார்டோ டா வின்சி வந்த பிறகுதான் அவர் தான் சொன்னா இதெல்லாம் இல்ல, மழை தண்ணீர் தான் இது, இங்கே சப்சாயில் வாட்டரா இருக்கிறது, இந்த கடல்ல இருக்கிற வாட்டர் போல பல மடங்கு வாட்டர் பூமி கடியில இருக்கிறது, எல்லாத்துக்கும் சோர்ஸ் மழை தான் என்று சொன்னார்களாம். அதற்கு பிறகு 17ஆம் நூற்றாண்டுல ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்டும் ஒரு பிரெஞ்சு சயின்டிஸ்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து தனித்தனியே ஆராய்ச்சி செய்து உலகத்தில் பெய்கிற மழை ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடுகின்ற மழையை போல 6 மடங்கு என்று கணக்கு. ஆகவே உலகத்தில் இருக்கின்ற தண்ணீரினுடைய ஒழுக்கத்துக்கு மழை ஒன்றே காரணம், வேற காரணம் இல்லை. இந்த மழை எங்கிருந்து வந்தது என்றால் இங்க இருந்தா வந்தது. நிறைய இங்க அப்படியே குதித்துக் கொண்டிருந்த ஒரு கோலமாக இந்த நிலம் இருந்தது. பிறகு இறுகியது. இறுகிய பொழுது வாட்டர் வேப்பர் புறப்பட்டு இந்த பூமியை சூழ்ந்து கொண்டது. பூமியுடைய ஆக்கிரண சக்தி அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்த காரணத்தால அதை பிடித்து வைத்துக் கொண்டது. வெளியே அட்மாஸ்பியருக்கு போறதுக்கு அது விடல. பல நூற்றாண்டுகள் இந்த மேக மண்டலம் இந்த பூமியை சுற்றி கொண்டிருந்தது. ஒரு சமயம் திடீரென்று அவை கண்டன்ஸ் ஆகி மழையாக பொழிய தொடங்கின. எவ்வளவு ஆண்டுகள் மழை பொழிந்து கொண்டிருந்தன என்றால் சில நூற்றாண்டுகள். சில நூற்றாண்டுகள் இடைவிடாத மழை பொழிந்து கொண்டே இருந்தது. பள்ளங்களை அந்த நீர் நிரப்பியது. அப்பொழுது கடலெல்லாம் தூய நீர் கடலாகத்தான் இருந்தது. அந்த பள்ளங்கள் தான் இப்பொழுது கடல் என்று சொல்லுகின்றோம். இதற்கு பிறகு புதிதாக தண்ணீர் எங்கிருந்து வெளியிலிருந்து வந்துவிடவும் இல்லை, இந்த தண்ணீர் வெளியிலே போவதும் இல்லை. அட்மாஸ்பியரை கடந்து இந்த தண்ணீர் போவதும் இல்லை. இதையே ரூகலா இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆனது கடல்ல இருந்து எவாபரேட் ஆகும், மேகங்களாக வரும், மழையாக பொழியும், ஆறாக பெரிய மறுபடியும் அந்த கடலுக்கு போகும், நிலத்தடியிலே போகும், இப்படி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறதே ஒழிய ஒரு சொட்டு தண்ணீர் வெளியில போனது கிடையாது, ஒரு சொட்டு தண்ணீர் வெளியில இருந்து இங்க வந்தது கிடையாது. அவைதான் ஸ்பேஸ் டிராவல்ல போகிறவர்கள் எவ்வளவு வாட்டர் கொண்டு போறார்கள் அந்த வாட்டரை கணக்கு பண்ணி எடுத்துக்கொண்டு வந்துள்ளார்கள், இன்க்ளூடிங் த யூரின். அதை கூட திருப்பி கொண்டு வந்துள்ளார், ஏன்னா அதை நம்ம இயற்கையை பிரேக் பண்ணக்கூடாது. இன்னொன்று என்ன என்றால், வாட்டரை நம்மால சிந்தசைஸ் பண்ண முடியும், வாட்டரை ஆர்டிபிஷியலா சிந்தசைஸ் பண்ணிட முடியும், அதை பத்தி எழுதியிருக்கார்கள். ஆனால் அந்த வாட்டர்ல மரீன் லைஃப் உயிர் வாழாது, தாவரமோ சரி அல்லது உயிரினங்களோ சரி அந்த வாட்டர்ல உயிர் வாழா. ஆனால் ஒரு சொட்டு இயற்கை மழை தண்ணீரையோ அல்லது கடல் நீரையோ அந்த ஒரு பெரிய டேங்க் வாட்டர்ல சேர்த்தால் அதுல மரீன் லைஃப் வாழும் என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆகவே இந்த இயற்கையில் இருக்கிற வாட்டருடைய அளவை மாற்றுவோ தன்மையை மாற்றுவோ யாருக்கும் ஆற்றல் கிடையாது. அதை உணர்ந்து வாழ்வுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்ற இந்த நீரினுடைய பெருமையை பேசி, அந்த நீருக்கு ஆதாரமாக இருக்கிற மழையினுடைய பெருமையை இந்த அதிகாரத்தில் பேசுகிறார். ஆகவே இது வந்து ஏதோ ஒரு சம்பிரதாயமாக வான் சிறப்பு என்று சொல்லப்பட்ட அதிகாரம் இல்ல, இன்றைக்கு இருக்கின்ற அறிவியல் கருத்துக்களுக்கு பொருத்தமான ஒரு பெரிய கருத்து. அது மட்டும் இல்ல, இந்த தண்ணீரை பற்றி கம்பன் சொல்லுகிற போது என்ன சொல்லலாம், தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவிழ் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி பூகவேலி பனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயிற்றன்றே. இந்த உலகமெல்லாம் இருக்கிற இந்த தண்ணீர் தான், மழை தண்ணீர் தான், வானத்திலிருந்து பொழிந்த இந்த மழை தண்ணீர் தானப்பா இங்கு எங்கு பார்த்தாலும் இருக்கிறதுன்னு இந்த கருத்துக்கு தான். அதை அற்புதமா சொன்னா, உடம்புகளிலே ஒரே உயிர் எப்படி இருக்கிறதோ எல்லா உடம்புகளிலும் வெவ்வேறு வகையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஆட்சியினுடைய உயிராக இருந்தாலும், ஆணையினுடைய உயிராக இருந்தாலும், நாகப்பாம்புடைய உயிராக இருந்தாலும், இந்த உயிர் தான் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது, இருப்பது ஒரு உயிர் தான், அதுதான் இங்க வேறு வேறு வகையில இருக்கிறது என்று அந்த தத்துவம் சொல்லுகிறோமே. அதுபோல இந்த மாதவி பொய்கையில தடகத்தில் இருப்பதும், புதுமணல் தடை இதுல பொய்கையில இருப்பதும், அந்த ஆற்றில இருப்பதும், இந்த கிணற்றில இருப்பதும், அந்த ஏரியில இருப்பதும், அந்த வயல்ல இருப்பதும், மனித சரீரத்தில் இருப்பதும், மேலே இளநீராக இருப்பதும், இங்க மாங்காயாக இருப்பதும், எல்லாம் அந்த தண்ணீர் தான். அந்த தண்ணீர் தான் இத்தனையாகவும் இருக்கிறது. மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயிற்றன்றே. ஆகவே அந்த உயிரணைய அந்த தண்ணீருடைய பெருமையை இந்த அதிகாரத்தில் சொல்ல போறார். இதை நாம் ஒரே நாள்ல நாம் பார்த்து முடித்து விடலாம், அதுக்கு அடுத்த வகுப்புல நாம் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன். இனி அன்றைக்கு வான் சிறப்பு என்ற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு கடைசி குரல்ல முதல்ல பார்ப்போம் என்று சொன்னார். வான் சிறப்பு என்ற அதிகாரத்துக்கு தோற்றுவாய் செய்கிற பதிமையழகர் இப்படி எழுதுகிறார் பாருங்க. கடவுளது ஆணையான் உலகமும் அதற்கு உறுதியாகி அறம் பொருள் இன்பங்களும் நடத்தற்கு ஏதுவாகிய மழையினது சிறப்பு கூறுதல் என்றார். அக்கடவுளது ஆணையான் என்கிறது பரிமையாக சேர்த்துக் கொண்டது பத்து குரல்ல திருவள்ளுவர் அங்கே சொல்லும். கடவுளுடைய ஆணையினாலே இந்த மழை பொழிகிறது என்பதை திருவள்ளுவர் எங்கும் சொல்லவில்லை. இந்த நான்கு அதிகாரத்திற்கும் பொருத்தம் காட்ட வந்த புலவர்கள் கடவுளுடைய சிறப்பை சொன்னார். கடவுளுடைய ஆணை கடவுளுடைய பேராற்றலுக்கும் பேரருளுக்கும் அடையாளமாக பொழிந்து உலகத்தை வாழ வைக்கிற மழையினுடைய சிறப்பை அடுத்து சொன்னார். அந்த கடவுளுடைய ஞான வெள்ளத்திலே ஒரு துளியை பெற்று அதை உலகத்திற்கு காட்டின பெரியோர்களாகிய ஞானிகளாகிய துறவியினுடைய சிறப்பை மூன்றாவதாக சொன்னார்கள். அந்த ஞானிகள் இறைவனுடைய குறிப்பை உணர்ந்து இறைவனாலே அருள் பெற்று வழங்கின அறத்தினுடைய சிறப்பை நாலாவதாக சொன்னார். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீட்டார் பெருமை, அறம் வலியுறுத்தல் என்று இந்த நான்கு அதிகாரங்கள் அமைந்திருக்கிற பொருத்தம் இது என்று புலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு இரண்டாவது அதிகாரத்திலே நமக்கு ஐயப்பாடு வந்துவிடுது. கடவுளுடைய ஆணையினாலே இந்த மழை பொழிகிறது என்று சொல்லவில்லை, வானின் சிறப்பை சொல்லுகின்றார். இங்க வான் என்பதற்கு பொருள் ஆகாயத்திலிருந்து பொழிகிற மழை என்றுதான் பொருள். இந்த வான் இருக்கு வேற ஒரு இது இல்ல. நினைவு வந்ததுனால ஒரு கருத்தை சொல்லிவிடுகிறேன். அன்னைக்கு இளந்து ராமசாமி அவர்கள் ஒரு சின்ன ஐயப்பாடு கேட்டார்கள், அதாவது ஒரு சஜஷன் அவர்கள் கொடுத்தார்கள். கோளில் பொறியில் குணமிலவே எங்குணத்தான் தாளை வணங்கா தலை என்பத, இந்த தலை என்பதை வந்து வினையற்ற விகுதியாக எடுத்துக்கொண்டால் என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். செல்லா கடை என்றெல்லாம் வருவது போல அதை நாம் எடுத்துக்கொண்டால் என்ன என்று சொல்லுவார். அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த குரல் எழுவா இல்லாமல் போகிறது. இந்த அப்படி வைத்து நாம் பொருள் பார்த்தால் இந்த பொருள் எழுவாயில்லை. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, எண்குணத்தான் தாளை வணங்கா தலை, எண்ணப்பட்ட குணங்களை உடைய இறைவனுடைய தாளை வணங்காத போது கோடி பொரியில் குணம் இல்லவே. அப்படின்னா இது வருவித்துக் கொள்ள இங்க குறிப்பு இல்லையா, இங்க எந்த விதமான அபாய நிலையே இல்லையா, ஏதாவது ஒரு குறிப்பு இருந்தால் தான் நம்ம அந்த எழுவாய வருவித்துக் கொள்ள முடியும். எது குணம் இல்லை என்றால் அந்த கேள்விக்கு இந்த குரலுடைய இருக்கிற குறிப்பு வைத்துக் கொண்டு பதில் சொல்ல முடியாது. அதுதான் எனக்கு தெரிந்த விளக்கம், யோசிச்சு பாருங்க, அதான் அப்புறம் சிந்திக்கலாம். இருக்கும் நீங்க நினைவு வந்ததுனால சொன்னேன். இந்த குரலுக்கு இரண்டு வகையான பொருள் சொல்லப்படுகிறது என்று இரண்டு பொருளையும் நான் எடுத்து காட்டினேன். அது நம்முடைய பெரும் பேராசிரியராகவும் சிறந்த சிந்தனையாளர்கள் சீர்த்த எழுத்தாளராகவும் இருக்கின்ற வாச குழந்தசாமி அவர்கள் தம்முடைய வாழும் வள்ளுவம் என்கிற அரிய நூல்ல, மிக அற்புதமான அந்த நூல்ல, நீரின்றி அமையாது உலகு என்று ஒரு தனி அதிகாரமே எழுதியிருக்கார் இந்த குரலை பற்றி. இந்த குரலுக்கு இரண்டு வகையாக பொருள் காணலாம். யார் யாருக்கும் நீரின்றி அமையாது உலகு, உலகத்திலே எவ்வளவருக்கும் நீரை இன்றி உலகியல் அமையாது, உலகியல் நடத்துவது அமையாது எனின் என்றால் என்பது உண்மையானால் ஒழுக்கு உலகத்தாருடைய ஒழுக்கமும் வானின்றி அமையாது, அந்த மழையினுடைய உதவியின்றி கடை போகாது, நடத்தல் முடியாது. இது ஒரு குரல். பூவா போன்ற அறிஞர்கள் எல்லாம் இந்த குரலை தான், இந்த பொருளை தான் ஏற்றுக்கொண்டிருக்காரு. அவருடைய தெளிவுரையில இந்த பொருளை தான் அவர் எழுதுகிறார். இதைதான் மணக்கடவர் போன்ற உரையாசிரியர் எழுதியிருக்கார். இந்த குரல்ல இருக்கிற சொல் கிடைக்கிய பார்த்தாலும் அந்த குரல் தான் பொருந்துவது போல தோன்றுகிறது. என்னதுனால, எந்த குறிப்பினாலே என்றால், யார் யாருக்கும் உயர்தனை போட்டாரா, யார் யாருக்கும் நீரின்றி அமையாது உலகியல், உலக வாழ்க்கையை நடத்துவதே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதே நீரை இன்றி அமையாது என்றால் ஒழுக்கம், உலகத்தினுடைய ஒழுக்க வாழ்க்கை வான் இன்றி அமையாது, அந்த வான் மழையின்றி அமையாது என்று சொன்னால் வான் சிறப்பு மிக சிறப்பாக சொன்னது போல தோன்றுகிறது. இந்த வானம் இருப்பது பின்னால் வருகின்ற அதிகாரங்களுக்கு நீத்தார் பெருமை அறம் வலியுறுத்தல் என்கிற அதிகாரங்களுக்கு இது தோற்றுவாய் செய்து கொண்டது போல இருக்கிறது. ஒழுக்கமே மழையை சார்ந்திருக்கிறது, உலகியல் தண்ணீரை சார்ந்திருக்கிறது என்றால் ஒழுக்கம் மழையை சார்ந்திருக்கிறது என்ற பொருள் வருவது ரொம்ப சிறப்பாக இருப்பது போல தோன்றுகிறது. இத்தனை உரையாசிரியர்கள் வந்து எழுதின பிறகு உரையினர் பரிமேலகர். அந்த பரிமேலகர் என்ன எழுதுகிறார் என்றால், யார் யாருக்கும் சொல், ஆகவே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், மாதரார் கற்புக்கூர் மழை, சான்றோருடைய சான்றாண்மைக்கு ஒரு மழை, நீதி மாறிடா மன்னவனுடைய நெறிமுறைக்கு ஒரு மழை என்று மும்மாறி பொழிவதாக நம்முடைய சான்றோர்கள் சொல்லியிருக்கார்கள். அது இதில் பொத்தி பார்க்கலாமோ என்று சொன்னார்கள். இதாம் அப்புறம் இதை பற்றி சிந்திப்போம். இங்கே அந்த கருத்து சொல்லப்படவில்லை. இப்ப இந்த மூன்றும் மழைக்கு காரணமாக சொல்லப்படுகின்றன. அற்பில் நிறன்றன நின்றன அறங்கள், மாதரார் கற்பில் நின்றன கால மாறியே. கம்பனுடைய வாக்கு, கற்பில் நின்றன கால மாறி, அவருடைய பொய்யிலா கற்பில் நின்றன, அந்த மாதராருடைய கற்பில மழை நின்றது என்பது கம்பனுடைய வாக்கு. திருவள்ளுவர் அந்த வழிக்கே போகல. இப்ப இந்த குரலுக்கு மூவா போன்றவர்கள் கொண்ட பொருளை வழி பார்த்தால் மழை ஒழுக்கத்துக்கு காரணமாகிறது. நேர் எதிர்கருத்து, கற்பு மழைக்கு காரணமாகிறது, செங்கோன்மை மழைக்கு காரணமாகிறது, சான்றாண்மை மழைக்கு காரணமாகிறது என்றால் இந்த பொருள் படி பார்த்தால் ஒழுக்கத்துக்கு மழை காரணமாகிறது வருகிறது. நேர எதிர்மாறான கருத்து. இத்தனை உரையாசிரியர் எழுதின பிறகு பரிமேலகர் உரை எழுதினார். பரிமேலகர் என்ன எழுதுகிறார் என்றால், யார் யாருக்கும் எவ்வகை மேம்பட்டாருக்கும் நீரின்றி நீரை இன்றி உலகியல் அமையாது எனின் நீர் இடையராது ஒழுகும் ஒழுக்கும் வானை இன்றி அமையாது. யாருக்கு எவ்வகை மேம்பட்டாருக்கு உலகியல் நீரை இன்றி கடை போகாது, நீர் இல்லாமல் உலகியல் நடத்த முடியாது. அந்த நீரானது இடைவிடாது கிடைக்கின்ற அந்த அவைலபிலிட்டி இருக்க, அந்த ஒழுக்கு, இந்த கரன்சி என்று சொல்லுகிறார்கள், இடைவிடாமல் கிடைக்கிற ஒரு நிலை இருக்கிறது பாருங்க, அதுக்குத்தான் ஒழுக்கம் என்று பெயர். ஒழுக்கம் என்று சொல்லுக்கே கரன்சி என்று பெயர். அதாவது தண்ணீர் விழுவது போல இல்ல, தைல தாரையை போல இடைவிடாமல் இருப்பதற்கு தான் ஒழுக்கம். நான் வந்து அவங்க 50 வருஷம் ஒழுங்கா வாழ்ந்துட்டேன் சார், இன்னும் கொஞ்ச நாள் நான் இஷ்டப்படி வாழ்ந்துக்கிறேன்னு சொல்றது ஒழுக்கமாக மாட்டாது. அல்லது ஒரு வாரத்துல 6 நாள் ஒழுக்கம், 1 நாள் யாருக்கு மாற்று என்று வாழ்க்கை வாழ முடியாது. தொடர்ந்து இருக்கிற நிலைதான் ஒழுக்கம். அதுக்காக அதுக்கு ஒழுக்கம்னே பேர். கரண்ட் என்கிறது கரன்சி என்று சொல்றவங்களே தொடர்ச்சியா இருக்கணும். அது மாதிரி இருக்கிறதா ஒழுக்கம். அந்த இடைவிடாது கிடைக்கிற அந்த நிலை வான இன்றியமையாது என்று பொருள் எழுதினார் பரிமேலகர். இந்த பொருள் தான் பொருத்தம் என்று எடுத்துக்காட்டுகிறார். நீரியல் துறையிலே பேரறிஞராக இருந்து பேராராய்ச்சிகளை செய்து குழந்தசாமி மாடல் என்று சொல்லி உலகையும் ஏற்றுக்கொண்ட அப்பேற்பட்ட பேரறிஞராக இருக்கிற குழந்தசாமி நீரியல் துறையிலே பேராசிரியர் அவர் சொல்லுகிறார். பரிமேலகர் சொன்ன உரைதான் சரி. ஏனென்றால் இந்த இதுதான் உண்மை. உலகத்திலே பல வகையாக இந்த தண்ணீரினுடைய வரவை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இந்த தண்ணீருடைய காரணம் ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர் என்றெல்லாம் இந்த மூன்று கலந்திருப்பதால் தான் கடலுக்கு முன்னீர் என்று பொருள். அந்த கடல் நீர் தான் பாதாளத்தில் குகைகள் வழியாக வந்து ஆங்காங்கு ஊற்றாக வெளியில வருகிறது என்றெல்லாம் உலகத்தில் கருதி கொண்டிருந்தார்கள். மலையின் உச்சியிலே சுனை இருக்கிறது, தண்ணீர் பெருகி வருகிறது, இங்கிருந்து வந்தது அந்த தண்ணீர் என்று ஆச்சரியப்பட்டு ஆராய்ச்சி செய்கிற பொழுது அரிஸ்டாட்டல் போன்ற அறிஞர்கள் எல்லாம், பிளாட்டோ போன்ற அறிஞர்கள் எல்லாம் குகை வழியாக வந்து அந்த உப்பை எல்லாம் நடுவழியில அது அந்த மண்ணானது வடிகட்டி விட தூய நீராக அந்த சுனைகளிலே வருகிறது என்று ஒரு தியரிய அட்வான்ஸ் பண்ணார்கள். 17ஆம் நூற்றாண்டுல தான் வேறு ஆராய்ச்சிகளை ஒரு ஜெர்மன் விஞ்ஞானியும் ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானியும் தனித்தனி முறையில செய்து மழை நீரையும் அளந்து பார்த்து ஆற்று நீரையும் அளந்து பார்த்து ஆற்றிலே ஓடி கடல்ல கடக்கிற நீரை காட்டிலும் 6 மடங்கு அதிகமாக மழை பொழிகிறது பூமியில என்று கணக்கெடுத்து இந்த மழைதான் உலகத்திலே காணப்படுகின்ற தண்ணீருக்கெல்லாம் காரணம், அதுதான் மூலாதாரம் என்று நிலைநாட்டினார்கள். இந்த உண்மையை எப்படியோ தம்முடைய நுனித்த அறிவினாலே கண்டறிந்து திருவள்ளுவர் சொல்லுகின்றார். ஒழுக்கம் பானையின்றி அமையாது என்று அவர் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான கருத்து. இதை பரிமேலகர் எடுத்துக்காட்டுகிறார். பரிமேலகர் உரையே சிறந்தது என்று சிறந்த விஞ்ஞானியினாலே பரிமேலகர் சர்டிபிகேட் பெறுகிறார். அது இருக்கட்டும். இப்ப நாம் ஒரு புதிய கருத்தை அறிந்து கொண்டோம். தயவு செய்து நீங்கள் எல்லாரும் இந்த வாழும் வள்ளுவம் புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும். அது நீரின்றி அமையாது உலகு என்று ஒரு தனி சாப்டரே எழுதியிருக்கார். ஒரு ஐயப்பாடு உங்களுக்கு கேட்கிறேன், இந்த விஞ்ஞான கருத்து தெரிஞ்சா பரிமேலகர் எழுதினார்? திருவள்ளுவர் இன்ட்யூஷனாலே எழுதியிருக்கலாம். திருவள்ளுவருடைய கருத்து இதுதான் என்று பரிமேலகர் அத்தனை உரையாசிரியர்களுக்கு மாறுபட்டு இந்த கருத்தை எழுதினார். நீங்கள் இந்த குறளை ஒரு முறை படித்து பார்த்தாலும் நமக்கு முதல்ல சொன்ன பொருள் தான் பொருத்தமாக தோன்றுகிறது. வானுடைய சிறப்பு என்ன? திருவள்ளுவர் பேச போவது என்ன? வையத்துள் வாழ்வாங்க வாழ்கிற நெறி ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்துக்கு ஆதாரமாக இருக்கிற கடவுள் நம்பிக்கையை முதல் சாப்டர்ல சொன்னார். அடுத்த சாப்டர்ல வான் சிறப்புன்னு பேச ஆரம்பிச்சார். இவர் வந்து பேசுறது இது இல்ல, நேச்சுரல் சயின்ஸ் இல்ல, இவர் பேச வந்தது. ஆகவே உலகத்துக்கு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஒன்லி ரெயின் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றா திருவள்ளுவர் எழுதல. ஆகவே யார் யாருக்கும் உலகியல் நீரின்றி அமையாது எனின் ஒழுக்கு ஒழுக்கம் வானையின்றி அமையாது. ஒழுக்கமும் அந்த வான் மழையின்றி அமையாது என்று சொல்லுவதுதானே பொருத்தமாக தோன்றுகிறது. ஏன் பரிமேலகர் அதை மாற்றி எழுதினார்? இந்த விஞ்ஞான கருத்தை நிலைநாட்டுவதற்காகவா? மழைதான் சோர்ஸ் என்று நுனித்தறிந்து இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்று குறிப்பாக அறிந்து சொல்லியிருக்காரா? யாருக்கா தெரிஞ்சா சொல்லணும். ஏன் பரிமேலகர் எழுதினார்? ரெண்டு கருத்தையும் உங்க முன்னால வச்சுட்டேன். இந்த குறளுக்கு சொல்லப்படுகின்ற ரெண்டு உரைகளையும் உங்களுக்கு நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன் நான் நினைக்கிறேன். யார் யாருக்கும் உலகியல் நீரை இன்றி அமையாது என்பது உண்மையானால் எனின் ஒழுக்கமும் உலகத்திலே மேம்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒழுக்கம் வானை இன்றி அமையாது. உலகியிலே நடக்காது என்றால் அப்புறம் ஒழுக்கம் எங்க? வரவைத்து கட்சிக்கு வருத்தி கொண்டிருக்கிறவர்கள போய் தர்மசாஸ்திரம் பேசாதேன்னு சொன்னார்லையா விவேகானந்தர். அவனுக்கு சோறு போட வேண்டும் என்று அவனுக்கு அறம் பேசி கொண்டு போய் பொருள் இல்லை என்று. அது போல உலகியிலே நடக்காது என்கிற நிலையில ஒழுக்கம் நிலைபெறாது என்பது உண்மைதானே. ஆகவே நீரையின்றி உலகியல் அமையாது, வானையின்றி ஒழுக்கம் அமையாது என்று சொல்வது பொருத்தம் தானே. ஆனால் பரிமேலகர் மாற்றி எழுதினார். ஏன் அப்படி தோன்றுகிறது? ஆனால் பரிமேலகர் மாற்றி எழுதினார். என்ன காரணம்? பரிமேலகர் மாற்றி எழுதினத சுவயந்த சுவாமி அவர்கள் அதுதான் உண்மை என்று நிலைநாட்டினார். தம்முடைய விஞ்ஞான அறிவினாலே இங்கிருந்து ஒரு பக்கம் வச்சிருவோம். பரிமேலகர் ஏன் மாற்றியது? பரிமேலகர் விஞ்ஞானி இல்ல, பரிமேலகர் ஆராய்ச்சியில. என்ன காரணம் என்றால், அப்படி எழுதினால் அது வள்ளுவருடைய கருத்துக்கு முரண்பாடாகும் என்று பரிமேலகர் கருதினார். அப்படி எழுதினால் வள்ளுவருடைய கருத்துக்கு அது முரண்பாடாகும். எப்படி முரண்பாடாகும் என்றால், உலகியல் நடைபெறுமானால் தான் ஒழுக்கம் நடைபெறும் என்று சொல்லுவதே திருவள்ளுவருடைய கருத்துக்கு முரண்பாடு. இன்றியமையா சிறப்பினாயினும் குன்ற வருபவர்கள் தன்னுயிர் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விடலாம், ஒழுக்கத்தை விட முடியாது. இந்தியமையா சிறப்பின் ஆயினும் குன்ற வருப விடல், கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. உலகத்திலே கேடு வரும், பெருக்க வரும், அது நிலையானது அல்ல. ஒழுக்கம் ஒன்றுதான் நிலையானது, நடுநிலைமை ஒன்றுதான் நிலையானது, அதை மேற்கொள்ள வேண்டும் என்றனர். நானால் உயிரை துறப்பர், உயிர் பொருட்டால் நான் துறவார், நான் ஆள்பவர். மயிர் நீப்பின் வாழார் கவரிமா அன்னார், உயிர் நீப்பர் மானவரின் சாதலில் இன்னாததில்லை இனிது அதுவும் ஈரல் ஈயா கடை. இன்றால் பசிக்கு அழக அருமையா இருக்கு சொன்னார், இன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கு வினை. ஆகவே எல்லா வசதிகளும் இருந்து உலகியல் செவ்வையாக நடைபெறுமானால் தான் ஒழுக்கம் என்று திருவள்ளுவர் சொல்லல. நீ உலகியலை இழப்பது மட்டுமல்ல, வாழ்வின் வளத்தை இழப்பது மட்டுமல்ல, உயிரியை இழப்பதானாலும் சரிதான், ஒழுக்கத்தை இழக்கக்கூடாது என்று சொன்ன அந்த திருவள்ளுவர் இப்படி சொல்லி இருக்க மாட்டார். உலகியல் நடைபெறாது, அந்த உலகியல் நடைபெறாத காரணத்தினாலே ஒழுக்கத்துக்கு மழை ஆதாரம் இல்லை. ஒழுக்கத்துக்கு மழை ஆதாரம் இல்ல, உலகியலும் ஆதாரம் இல்ல, உள்ளம் தான் ஆதாரம், உன்னுடைய உறுதி தான் ஆதாரம். எவ்வளவு செம்மை இருக்குமானாலும் ஒழுக்கம் உடையவனா இருக்கணும், எவ்வளவு வறுமை வருமானாலும் ஒழுக்கம் உடையவனா இருக்க வேண்டும். ஆகவே நிற்றல் அதுக்கதான் சொன்னேன், நடப்பது எளிது நிற்பது கடினம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். கற்க கட்டடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகவல் சொன்னார் திருவள்ளுவர், நடக்க அதற்கு தகவல் சொல்லல. ஏனென்றால் வாழ்க்கையில நடப்பது எளிது நிற்பது கடினம். எல்லாம் வசதியா இருக்கிறது, எல்லாம் சுமூகமா போய் கொண்டிருக்கிறது, எல்லாம் ஆற்றொழுக்காக சென்று கொண்டிருக்கிறது, நான் ஒழுக்கம் உடையவனா இருக்கிறேன், என்ன பயன்? அது ஒழுக்கத்துக்கு டெஸ்ட் ஆகுமோ? ஆகாது. நான் இதுவரையில பிறருடைய சொத்துக்கு ஆசைப்பட்டது கிடையாது. பிறருடைய ஒரு ஒரு காலனா நான் எடுத்து ஒரு நயா பிரிசாக எடுத்து நான் என்னுடைய ஆக்கிரமித்துக் கொண்டதில்லை, எனக்காக நான் எடுத்துக்கொண்டதில்லை என்று நான் சொல்லிக் கொண்டு சொல்லலாம். இதுவரையில வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. ஏன் சோதனை வரல? சோதனை வந்து பசி வயிற்ற கிள்ளி நமக்கு தெரியாமல் பக்கத்துல ஒருத்தர் தூங்கி கொண்டிருக்க பஸ்ல அவர் பை பக்கத்துல பையில எடுத்து ஒரு 10 ரூபா நீட்டி கொண்டிருக்க எடுத்து விடலாமா எடுத்து விடலாமா என்று மனம் தூண்ட எடுக்க கூடாது என்று நான் என் மனத்துக்கு கட்டுப்பாடு போட்டு நிறுத்திக் கொள்வேனே. ஆனால் அதுவே வேண்டாம், நான் இங்க பீச்சுக்கு போறேன், என்னுடைய மனக்கவலை மன கஷ்டம், 9:30 மணி ஆயிட்டு 10 மணி ஆயிட்டு நான் உட்கார்ந்து கொண்டிருக்கேன் தனிமையான இடத்துல வருகிறேன். காலில ஒரு பிரீப் கேஸ் தட்டுக் கொடுக்கிறது, யாருடைய எடுத்து தெரியாத யாரப்பா யாரு யாராவது இருக்கிறீர்களு கட்ட சத்தம் போடுகிறேன், யாருமே இல்ல. அங்கே வெளிச்சத்துக்கு சாலைக்கு வருகிறேன், நான் ஏறக்கூடிய பஸ் உடனே வந்தது, ஏறி வீட்டுக்கு வந்து திறந்து பாக்குறேன், அத்தனை நோட்டு கட்டை, இருட்டு நேரம், தனி இடம், பீச். மறுநாளைக்கு பேப்பர்ல நேற்றுக்கு கடற்கரையில பணப்பையை தொலைத்தவர் அடையாளம் சொல்லி பெற்றுக் கொள்ளலாம் என்று நான் ஒரு விளம்பரம் கொடுப்பேனே. ஆனால் நான் நின்றவன் பார்க்கலாமே பார்க்கலாமே என்று இருந்தேனால் நான் தோற்று போனேன். அதுவரையில நடந்தவனாக இருக்கிற நான் நின்றவனாக ஆகவில்லை. நான் இதுவரையில பரஸ்திரீகளை தாயாகவே கருதி இருக்கிறேன் என்பது உண்மை. சோதனை வரல, அதான் விஷயம், வேற சந்தர்ப்பம் வரல, ஆப்பர்ச்சுனிட்டி வரல. இதற்கு உதாரணமா நான் சொல்லியிருக்கேன், இதே கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், விவேகானந்தர் அமெரிக்காவிலே ஒரு கோடீஸ்வரனுடைய மாளிகையில தங்கி இருக்கும் பொழுது பெரிய விருந்து அளித்து விட்டு அந்த அம்மையார் நிலா முற்றத்தில் அவரோடு பேசிக் கொண்டிருந்தார். பேசிக் கொண்டிருந்த அந்த அம்மையார் இரவு நெடுநேரம் ஆகிவிட்டது, தனிமையில் இருக்கிறார்கள். விவேகானந்தர் பற்றி கற்பனை செய்து பாருங்கள், ஆண் சிங்கம் அல்லவா, அப்படி இருக்கிறார் அவர். அந்த தேஜோமயமான அந்த வடிவத்தை கையை பற்றி கொண்டு அந்த இளம் பெண், கோடீஸ்வரியான அந்த இளம் அங்கை பேரழகி, மாஸ்டர் ஐ வாண்ட் அ சைல்டு லைக் யூ அப்படி சொன்னார். அதுக்கு அவர் என்ன பொது சொன்னார், Why, mother, I am your son. என்று சொன்னார். இதுவரையில நான் ஸ்ரீலோலன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் நடந்தது, அது நின்றது. அப்படிப்பட்ட சோதனையில அது நின்றது. அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், நிற்க அதற்கு தகவல் சொன்னார், நடக்க அதற்கு தகவல் சொல்லல, சோதனை வரும்போது நிற்கணும். அதனால்தான் குணம், அதனால்தான் குணம் இன்னும் குன்று ஏறினார்னு சொல்லல, குணம் இன்னும் குன்று ஏறி நின்றார். ஏறவன் இறங்கிறது ரொம்ப சுலபம், வெகு சீக்கிரம் இறங்கி நிற்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே குணம் இன்னும் குன்று ஏறி நின்றார், அங்க போய் உறுதியா நின்றார். ஆகவே குணம் இன்னும் குன்றுல ஏறி விடுவது. ஆகவே இதை எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்றால், ஒழுக்கம் என்பது வாய்ப்புகள் இருக்கும் பொழுது, வசதிகள் இருக்கும் பொழுது, வளம் இருக்கும் பொழுது, வாழ்க்கையில் எல்லாம் சுமூகமாக ஓட்டத்தோடு இருக்கும் பொழுது நடத்துவது அல்ல, சோதனை வருகிற பொழுது நிற்கணும். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கணியின், கெடுவாக வெய்யாத உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு என்று சொன்னார். சாதலின் இன்னாததில்லை இனிதும் இதழ் இல்லையா கடை என்றார். சீருடை செல்வர் சிறு துணி மாறி வரங்கூர்ந்தனையது உடைத்து, ஒப்புறவினால் வரும் கேடனே நல்கு விடுவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து என்றெல்லாம் இப்படி எல்லாம் சொல்லி இருப்பது. காரணம் என்ன என்றால், எங்கே சோதனை வருகிறதோ அங்கே அவனுடைய ஆண்மையை நிலைநாட்டு, அங்கே உன்னுடைய ஒழுக்கத்தை நிலைநாட்டு, அங்கே செம்மையோடு நின்று காட்டு என்று சொன்னார். அப்படி சொன்ன திருவள்ளுவர், உலகியல் அமையாது ஆகவே ஒழுக்கம் நிலைபெறாது பானையின்றி என்று சொல்லி இருக்க மாட்டார் என்று பரிமாறினார்.
சொல்லுங்க. வள்ளுவர் ஒழுக்கம்னா இப்படிதான்?